ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ ஷரணம் ப்ரபத்யே. பகவான் தன்னுடைய கிருபையினாலே பக்தர்களுடைய பிரபாவத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கிறான். பக்தர்கள் பிரபாவம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. இருட்டில் ஒரு டார்ச் இருந்தாலோ கையில் ஒரு விளக்கு இருந்தாலோ எப்படி அப்பாடான அந்த விளக்கு வெளிச்சத்தில் நம்மளால் சுகமாக போக முடியுமோ அந்த மாதிரி இந்த அஞ்ஞான இருள் சூழ்ந்த உலகத்தில் துக்கம் நிறைய இருக்கு இல்லையா? துக்கம், கவலை, பயம், இன்செக்யூர்டு ஃபீலிங், இந்த மாதிரி நிறைய இருட்டு நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு வெளிச்சம் என்னடான்னா மகாத்மாக்களுடைய சரித்திரம். அந்த சரித்திரங்கள் நமக்கு அழகாக எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு ஜோரா வழி காட்டுறது. இளையாழ்வார் சரித்திரம் அவ்வளவு வசதியா இருக்கு. அது இளையாழ்வார் ராமானுஜர். இளையாழ்வார் ஜாதி பேதமெல்லாம் பார்க்காமல் பக்தியில முக்கியத்தை மட்டும் பார்க்கிறார். இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ண ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்கள். சனாதனமான தர்மத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்தி தான் பெருசு. இவா இன்ன ஜாதி, இவா இன்ன குலம் அப்படின்றது முக்கியமே இல்லை. இப்ப பாண்டுரங்க பக்த விஜயம் நம்ம படிச்சோம்னாலோ கேட்டோம்னாலோ எல்லா ஜாதிக்காராலுமே பாண்டுரங்க பக்தர்கள் உண்டு. நம்ம திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்திலேயே பார்த்தோம்னா எல்லா ஜாதிக்காரா பக்தால பத்தியும் பெண்பிள்ளை பேசுறா. விபீஷணனை பத்தி பேசுறா, பிரஹல்லாதனை பத்தி பேசுறா, ததிபாண்டனை பத்தி பேசுறா, சஞ்சயனை பத்தி பேசுறா, அக்ரூரை பத்தி பேசுறா, தொண்டைமான் சக்கரவர்த்தி பத்தி பேசுறா, பிசாசு வரைக்கும் பேசுறா, கண்டாகர்ணன்ற பிசாசு வரைக்கும் பேசுறா இல்லையா? அப்ப பக்தின்றது ஜாதி, மதம், குலம், வயசு எல்லாம் கடந்தது. திருக்கட்சி நம்பிகள் ரொம்ப விசேஷமானவர். திருக்கட்சினா காஞ்சிபுரம், அங்க பெருமாளுக்கு கைங்கரியமே பண்ணிருந்தால அவருக்கு திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு ஒரு திருநாமம். நம்பி அப்படின்னு பக்தனுக்கு சொல்லியாச்சுன்னா பக்தியில பூரணமானவர்னு அர்த்தம். அதே நம்பிய பகவானுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா சர்வகுண சம்பன், அதாவது எல்லா நல்ல குணங்களும் பூரணமாக உடையவன் அர்த்தம். சாதாரணமா சொல்லணும்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அந்த வார்த்தையை தான் நம்பி அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறையும் கிடையாது குணங்கள்ல. இப்ப நமக்கெல்லாம் குணம் உண்டு, தோஷமும் உண்டு, அஜ்ஞானம் உண்டு, அறியாமை உண்டு, பயம் உண்டு, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தோஷங்களும் இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், சர்வ குண சம்பன்னன். திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜனிடத்திலே பூரணமான பக்தி உடையவர். அதனாலதான் அழகா ஆளவட்ட கைங்கரியம், ஆளவட்ட கைங்கரியமா அழகா விசிறி வீசிண்டு பெருமாளோட இருக்க. இளையாழ்வாருக்கு திருக்கட்சி நம்பிகள் அவருக்கு ஆகாரம் கொடுத்துட்டு அதன் பிறகு ஆகாரம் சாப்பிடணும்னு ஆசை. இப்ப சனாதனமான தர்மத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன தலிகை பண்றோமோ, ஆத்துல கிரகத்துல தலிகை சமையல் பண்றோம் இல்லையா, அத சுவாமிக்குன்னு நிவேதனம் பண்ணுவோம். சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு குற்றம் குறைகள் போயிடும். அது இல்லாதபடி பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும். அது இல்லாதபடி நம்முடைய கர்ம வினைகள் மாறிடும். இல்லாட்டி என்ன ஆகும்னா இந்த ஆகாரத்துல நிறைய கர்ம வினைகள் உட்கார்ந்துருக்கு. இப்ப காயெல்லாம் திருத்துறோம் அப்படின்னா அதுக்குள்ளதான் புழு பூச்சி செத்து கிடக்கும். சோ அந்த ஒரு கர்மா நம்ம மேல ஒட்டிடும். அது இல்லாதபடி நம்முடைய சம்பாத்தியத்திலேயே பார்த்தோம்னா சில இடங்கள்ல சூப்பர்வைசரா இருப்போம், ஹையர் லெவல்ல இருப்போம். அப்ப நம்ம கீழே இருக்க அவளை ஒழுங்கா வேலை வாங்கணும்னா அவளை திட்டணும், இல்லாட்டி மிரட்டணும், மெமோ கொடுக்கணும், இதெல்லாம் உண்டு. அப்ப இந்த மாதிரி கர்ம வினைகள்னா அவ மனசு கசக்கிறது, அவ சரி பண்ணா தப்பு பண்ணான்றது வேற, அபிஷியல்ன்றது வேற. ஆனா அதுலயும் நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளுடைய பாதிப்புன்னு உண்டு. கர்ம வினைகளோட பாதிப்பு இல்லாம வாழ்க்கையே கிடையாது. நடந்து போறோம், திடீர்னு பார்த்தா ஒரு பூச்சியை மதிச்சிருவோம், அது செத்து போயிடும். அப்ப அதோட குடும்பத்துக்கெல்லாம் கஷ்டம். நமக்கு அது பூச்சின்றதுனால தெரியல. இப்ப யாராவது மனுஷா குடும்பத்தில் செத்து போயிட்டா அப்படின்னா ஐயோ அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படும், அவாதான எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தானும். பூச்சியிலயும் அந்த மாதிரி உண்டு இல்லையா? அந்த பூச்சி தான் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குமா இருக்கும். அப்ப அதோட அம்மாவோ அப்பாவோ செத்து போயிட்டு அந்த குஞ்சு பூச்சி என்ன பண்ணும், அவட அண்ணா பூச்சி என்ன, அதே குஞ்சு குஞ்சு குழந்தைகளா இருக்குன்னா அதோடைய நிலைமை நம்ம மனிதர்கள்ன்றதுனாலதான் நமக்கு தெரியறது. ஒரு சின்ன பூச்சி ஒரு கொசு அடிக்கிறோம், அம்மா கொசு அடிச்சிட்டோம்னா அந்த குஞ்சு கொசு என்ன பண்ணும் நமக்கு யோசனை கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்ப திருநாய போட்டு சில பேர் கல்லடிப்பா சொறி பிடிச்சிருக்குன்னு, அதுக்கு சொறி பிடிச்சிருக்கு நமக்கு பிடிக்கல. ஆனா அது போட்ட குஞ்சுக்கு அதுக்கு சொறி பிடிச்சிருக்கலாம், அம்மாக்கு தெரியாது. இது போய் பால் கொடுத்தாதான் அது சாப்பிட முடியும், இல்லாட்டி வேறனா அதை கடிச்சுடும், இந்த சொரியிலையும் அது அடி வாங்கிட்டு போகும். அதாவது நம்முடைய மனசுல இவ்வளவு தூரம் அஜ்ஞானம் உட்கார்ந்து இப்படியேதான் நம்ம வாழ்க்கையில மாத்தி 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 இந்த கர்ம வினைகள்லாம் நம்முடைய ஆகாரத்திலையும் வந்துடுறது. அதே பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டோம்னா இந்த ஆகாரம் என்ன பண்ணும்னா நம்முடைய புத்திய சாத்வீகமான வழியில அழிச்சுட்டு போகும். இப்ப சாத்வீகமான வழியில போகும்பொழுது தேவையில்லாத கர்மாக்கள் நாம பண்ண மாட்டோம். பகவான் நாமத்தை சொல்லிட்டு கர்மாக்கள் பண்ணும் பொழுது தீய போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அதனாலதான் சுவாமிக்கு நிவேதனம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் எல்லாம் வச்சுருக்கும். அப்ப அந்த வாழ்க்கையே பரிசுத்தமாயிடுறது நமக்கு அவ்வளவு தூரம் முக்கியமா இருக்கு. அப்ப அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவு வசத்தின்னா அத பரம பாகவதர்கள் நம்மளாம் எப்பொழுதும் பகவானுடைய இருக்கிறவா பகவத் சிந்தனையே பண்றவா. அது திருக்கட்சி நம்பிகள்லாம் வரதராஜனிடத்துல நன்னா பேசுவார். அப்ப அவர் நம்ம மாத்துல சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நல்லது பண்ணி. இப்ப கிரகத்திலேயே ஒரு தவசம் இல்லாட்டி ஒரு சிரார்த்தம் இல்லாட்டி ஏதாவது ஹோமம் எல்லாம் பண்றோம்னா முதல்ல அந்த பூஜை பண்றவாளுக்கு தான் எல்லாம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி பகவானுக்கும் பாகவதாளுக்கும் கொடுத்துட்டு அந்த ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாறுறது. அதனாலதானே பார்த்தோம்னா பிருந்தாவனத்துல கண்ணன் அழகாக காட்டுல உட்காந்துட்டு குழந்தைகளோட வனபோஜனம் பண்றான். இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல வனபோஜன லீலானே ஒண்ணு உண்டு. அந்த வனபோஜனத்துல கண்ணன் என்ன பண்றான்னா ஒரு குழந்தை சாப்பிட்டு இருக்க அவனை பிடுங்கி சாப்பிடுறான். ஏன்னா பக்தா சாப்பிடறத சாப்பிடறதுல அவனுக்கு ஒரு ஆசை அலாதியான பிரியம். பக்தர்களோட நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன், பக்தர்களோட நான் இருக்கேன் நிரூபணம் பண்றதுக்காகத்தான் வனபோஜன லீலா. பிருந்தாவனத்துல பிரத்யக்ஷமா தெரிஞ்சான், மற்ற சந்தர்ப்பங்கள்ல பிரத்யக்ஷமா நமக்கு தெரியறது இல்ல. ஆனா பக்தர்களோட பகவான் வந்து சாப்பிடுறான், சந்துக்காராமோட பாண்டரங்கன் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. எத்தனையோ இடங்கள்ல பக்தர்களோட பகவான் வந்து சாப்பிடுறான், துக்காராமுக்காக சிவபெருமான் பாண்டுரங்கன் இவெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறார்கள் அப்படின்னு ஒரு திவ்யமான சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அதனால இவ்வளவு யோசனை பண்ணி ஆச்சரியமா இளையாழ்வார் திருக்கட்சி நம்பிகள் தன் வீட்டுல வந்து ஆகாரம் சாப்பிட்டார்னா தனக்கு இன்னும் நல்ல பாகவத கோஷ்டி சங்கம் கிடைக்கும். ஏன்னா யாரோட சேர்றோமோ அவளுடைய குணங்கள் நமக்கு வரும், அவ அனுபவிக்கிற அனுபவங்களும் நமக்கு வரும். ஒரு பணக்காரரோட நம்ம வெளில போறோம் அப்படின்னா பணக்காரர் ஏசி கார்ல தான் போவார். இப்ப தானாகவே நீங்க கூட வா ஏசி கார்ல உட்கார வச்சு நம்மள ஏசி கார் நமக்கு பைசாவே இல்லைனா கூட அவர் நம்மள ஏசி கார் லைசன் போயிட்டாருன்னா அந்த ஏசி நமக்கு வந்துடும் இல்லையா. மர்க்கட்ட நியாயம்னு சொல்லுவோம், குரங்கு குட்டி வந்து தாய் குரங்கு பிடிச்சுக்கும், அது மேல மேல தாவாது. ஆனா இந்த குரங்கு தாவறதுனாலேயே அதை பிடிச்சிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலேயே குரங்கு குட்டிக்கு அந்த ஒசரத்துக்கு போயிடுறது. இப்ப ட்ரெயின்ல நம்ம போறோம், ட்ரெயின் 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறது, நம்ம அதை உட்காந்து நம்மளும் அதே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். நம்மளால 70 கிலோமீட்டர் வேகத்துல சத்தியமா ஓட முடியாது. ஆனா ட்ரெயின்ல உட்காந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அதோட அது என்ன வேகத்துல போடுறோம் அந்த வேகத்தை நம்ம போயிட்டு இருக்கோம். லிப்ட்ல ஏறோம், நம்மளா படி ஏறினோம்னா நம்முடைய விஷயங்கள் எவ்வளவு கஷ்டம். லிப்ட்ல ஏறோம் அது சரன்னு தூக்கி கொண்டு போய் விட்டுறது இறங்கிடும். அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய சங்கமானது நம்மள சுலபமா பகவானிடத்துல அழிச்சுட்டு போயிடும். அதனாலதான் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு சங்கரர் சொல்றார். மகாத்மாக்களுடைய சங்கம் எப்படி கிடைச்சாலும் நல்லதுதான், அதுல மாற்றமே கிடையாது. அதனால அழகா திருக்கட்சி நம்பிகள் வந்து தன்னுடைய கிரகத்துல சாப்பிட்டுட்டார் அப்படின்னா அவருடைய திருவடி தன் வீட்டுல பட்டுவிடுத்துன்னா பரம பாக்யம் நிறைய சத்சங்கம் கிடைக்கும், மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி இவ்வளவு யோசிச்சுதான் வர சொன்னார். அவருக்காக சலுகைகள் எல்லாம் பண்ணிட்டா அவருடைய மனைவி பண்ணிட்டு இருக்க, நீங்க போயிட்டு வரதுக்குள்ள ஆயிடும் போய் கூட்டிட்டு வாங்குவோன்னு சொல்ல கோவிலுடைய பின்பக்கத்துல இருக்கிற இளையாழ்வார் அழகா கோவில பிரதட்சிணமா அப்படி போறார். இப்பெல்லாம் தான் நம்ம எல்லாம் பிரதட்சிணமா போகிறதுன்னு வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் பெரியவாள்லாம் இப்படி இப்படி குறுக்குல போனா சீக்கிரமா அந்த கடைக்கோ வேறதையோ போனா கூட என்ன பண்ணுவா பிரதட்சிணமா போவா. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அது ஒரு அனுகிரகம் மாதிரி இப்படிதான் போகணும்னு சாஸ்திரம் சொல்லி முக்காவசி நம்ம பெரியவாள்லாம் பார்த்தோம்னா பிரதட்சிணமா தான் பேஸ் பண்ணிட்டே போவா. நம்ம கோவில்களை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கூட பார்த்தா பிரதட்சிணமா தான் இருக்கும். அது ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம், அந்த பிரகாரத்தை ஒரு பிரகாரத்தையும் திரும்பி வந்தா அந்த சுத்தி அப்படி அழகா பிரகாரம் பிரகாரமா சுத்தினே வந்து பிரதட்சிணமாவே ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில வந்துடலாம். திவ்ய பிரதர்ஷனமாவே சுத்திட்டு போனா ஸ்ரீரங்கத்துக்குள்ள கோவிலுக்குள்ள பெருமாள் கோவிலுக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரிதான் கோவிலுடைய அமைப்பே இருக்கும். ஒரு அழகா பிரதட்சணமா இளையாழ்வார் திருக்கட்சி நம்பிகளை கூப்பிட போறார். அப்ப திருக்கட்சி நம்பிகள் பெருமாள் இடத்த அழகா விசி வீசின் இருக்கார். பெருமாள் என்ன விஷயம் ஏது விஷயம் எல்லாம் கேட்டார், எல்லாத்தையும் சொன்னார். உடனேயே சரி, அந்த இளையாழ்வார் எதுக்கு கூப்பிட்டான் தெரியுமா, அவன் யார் தெரியுமா அப்படின்னார். தெரியா சுவாமி சொல்லுங்கோ அப்படின்ட்டார். அப்ப அழகா பகவான் சொன்னான், நீ சாப்பிட்ட பிறகு அந்த இலையில இருக்க உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிடணும்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டா பெரிய அனுகிரகம் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா பதற திருக்கட்சி நம்பி, ஐயோ இளையாழ்வாரா, வர்ணாசிரம தர்மத்துல இளையாழ்வார் பிராமணர் வேற, இவர் பிராமணர் கிடையாது. இளையாழ்வார் ரொம்ப உத்தமர், அதனால ரொம்ப பயப்படுறார். சிரிச்சுண்டே வரதராஜன் சொல்றார், இளையாழ்வார் பிராமணன் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காய், அவன் உள்ளபடி யாரு தெரியுமான்னார். அப்படி எனக்கு தெரியாத சுவாமி சொல்லுங்கன்றார். அவன் என்னுடைய ஆதிசேஷன் அப்படின்றார். விட்டோம் என்ன சொன்னார் அப்படின்னு, அவன் என்னுடைய ஆதிசேஷன், அழகா பரமபதத்துல எனக்கு ஆசனமா அவன் தான் இருக்கான், திருப்பார் கடல்ல எனக்கு படுக்கையா அவன் தான் இருக்கான், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் மனையாம் எனக்கு ஆதிசேஷனாகிய இளையாழ்வார் அப்படின்ட்டார் பெருமாள். கேட்டவுடனே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளியேறத்திருக்க சிந்துகள், ஆதிசேஷனா என்னிடத்துல இவ்வளவு தூரம் சாதாரணமா பழகிறார் திருக்கச்சி நம்பிகள் பெரியவன். இவர் சொன்னா இவர் எவ்வளவு பெரியவர்னு வரதன் சொல்றான். அவன் என்னோட சுயம் ஆதிசேஷன் பா, லோகத்துல ஜனங்களை உத்தாரணம் பண்றதுக்காக மனுஷனா வந்திருக்கான், அதனை தானா தன்னை மறைச்சென்று இருக்கான், தன்னுடைய பிரபாவம் தெரியாதபடி ஜாகிரதையா இருக்கான். அவன் பெரியவன், அவன் போய் உன் உச்சிஷ்டத்தை சாப்பிடலாமோன்னு நடுங்கிற, ஐயோ ஆதிசேஷன் போய் என் உச்சிஷ்டத்தை சாப்பிடுறதான்னார். அவனுக்கு அது சுகம், உனக்கு அது சுகமோ அப்படின்னார். இல்ல சுவாமி அப்படின்னுட்டார். இப்ப அப்படியே ராமானுஜன் நினைச்சு பார்க்கிறார், அந்த இளையாழ்வார் பாம்பாவே பார்க்கிறார், ஆதிசேஷன் பாம்பாவே பார்க்கிறார். உடனே கண்கள் ஆனந்த பாஷ, எனக்கு எப்பேற்பட்ட பாக்யம், அப்பேற்பட்ட நித்திய சூரி என்னிடத்திலே பழகிறாரு, பெருமாளை சுமக்கும்படியான ஒருத்தர் இவ்வளவு அழகா என்னிடத்துல பழகிறாரேன்னு சந்தோஷப்பட்டார் திருக்கட்சி நம்பிகள். இவர் எந்தெந்த வரத்துக்குள்ள பெருமாள் சொன்னா, சரி நீ போயிட்டு கடகடன் சாப்பிட்டு குயிக்கா ஓடி வந்துருன்னுட்டார். அடியே தாசன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறார். இவர் இங்கேந்து கிரகத்தை விட்டு கிளம்புறதுக்கும் திருக்கச்சி நம்பிகள் சன்னதியிலேந்து கிளம்புறதுக்கும் நேரம் சரியா இருக்கு. இவர் பிரதட்சணமா சன்னதிக்கு போறதுக்குள்ள அவர் இந்த பக்கமா ஆத்துக்கு வந்துருவார். அந்த மாதிரி இதெல்லாம் தான் தீராத விளையாட்டு, இதுதான் லீலைன்னு பெயர். பகவான் இவ்வளவும் சொல்லி அனுப்புறான், இதை நினைச்சு நினைச்சு அழுதுண்டே வரா திருக்கச்சி நம்பிகள். இளையாழ்வார் சுயம் ஆதிசேஷனா, அவர் என் மேல இவ்வளவு அபிமானம் வச்சிருக்காரா, ஆதிசேஷனா இவர் தானே லக்ஷ்மணன், ஆதிசேஷன்னா இவர் தானே பலராமன், ஹாஹா பெருமாள் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணவராச்சே, வழியடிமை செய்த லக்ஷ்மணனாச்சே, பெருமாளையே மிரட்டின பலராமனாச்சே, செம்பொர் காலடி செல்வன் பலதேவனாச்சே, இப்படி எல்லாம் நினைச்சுண்டு இப்படியே திருக்கச்சி நம்பிகள் நடந்து வரார். அழகா இளையாழ்வார் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தார், வாசல்ல நிக்கிறார், அடியேன் அப்படின்றார். அப்படியே கையை கூப்பி, இன்னும் வினயம் ஜாஸ்தியாச்சு, ஏற்கனவே ரொம்ப வினயம் ஜாஸ்தி, இன்னும் வினயமா எடுத்து கையை கூப்பி அடியேன் தாசன் அப்படின்னு நிக்கிறார். அவ்வளவு பெரியவர் வரதராஜன், இவரிடத்துல இவ்வளவு பேசுறான்னு எவ்வளவு பெரியவரா இருக்கும். ஆனா இந்த நைச்சானுசந்தானம்னு சொல்லுவா, இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல இந்த அடியேன்ற வார்த்தை தான் இந்த சித்தாந்தத்தையே காப்பாத்திருக்கு. பெரிய பெரிய ஜீயர் எல்லாம் உண்டு, அஹோபிலம் ஜீயர், ஸ்ரீமத் ஆண்டவன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர், திருக்குறுங்குடி ஜீயர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர், எவ்வளவு பெரியவாள்லாம் உண்டு. கோவில்கள்ல இந்த சடாரி சாதிக்கிறதுக்கு தீர்த்தம் சாதிக்கிறதுக்கு அருளப்பாடு அப்படின்னு உடனே அடியேன் நாயந்தே நாயந்தேன்னு கைகூப்பி நிப்பா. இவர்களை நம்பி ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் இருக்கு, ஆனா சுவாமிக்கு முன்னாடி அடியேன். அதுதான் மகாத்மாக்களுடைய பெரிய குணம். உடனே அழகா இளையாழ்வாருடைய மனைவி லட்சமாம்பான் அவ பெயர் தஞ்சம்மாள்னு சொல்லுவா. அழகா வந்தா, உம்ம தேடிட்டு தான் அவர் போயிருக்கார் அப்படின்னார். இல்லம்மா, கைங்கரியத்துக்கு நேரமா எடுத்து அதனாலே ஆகாரம் கொடுத்தேன்னா அப்படி ரொம்ப இழுக்கிறார். உடனே சொன்னா இன்னும் கொஞ்சம் தளிகை ஆக வேண்டியிருக்கு, இன்னும் முடியலையே. அப்ப திருக்கசி சொன்னார், ஆன தளிகை போதும். என் வாழ்க்கை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, ஆன தளிகை போதும். ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. சாதாரணமா இன்னும் சமையல் ஆகலையா, ஆன சமையல் போதும் இல்லையா, இனிமேல் ஆன தளிகை போதும். யாராவது சாப்பிட உட்காந்து இன்னும் கொஞ்ச நேரம் தளிகை ஆகும்னா திருக்கட்சி நம்பிகளை நினைச்சுக்கோங்க, திருக்கட்சி நம்பிகளை மட்டும் நினைச்சுக்கோங்க, சரியா? திருக்கட்சி நம்பிகளை நினைச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ராமானுஜர் மனைவிக்கு ஒரு பெரிய மரியாதை சம்பிரதாயத்துல கிடையாது. எனக்கு பின்னாடி விஷயங்கள் காரணம் நான் சொல்றேன். ஆனாலும் பாக்யவதி, நிலையாழ்வார் மனைவின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சுடுத்து இல்லையா அதுக்காக. ஆனா சம்பிரதாயத்துல ஒரு பெரிய மரியாதை கிடையாது. ஆன தளிகை போதும் அம்மா அப்படின்னு சரி இருங்கோ அப்படின்ட்டார். உள்ள வாங்குவோன்னு கூப்பிடல, உட்காருங்கோன்னு சொல்லல. ஏண்டான்னா, தான் பிராமண ஜாதின்ற ஒரு கர்வம், குல கர்வம். திருக்கட்சி நம்பிகள் பிராமணர் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலேயே சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு சொல்லுவார். ஆனா ரெண்டு பேரும் முதலி, முதலினா மரியாதைக்குரியவர்கள், பெரியவர்கள் அர்த்தம். ஹைனஸ்ன்றல அந்த மாதிரி மாண்புமிகு மரியாதைக்குரிய. சாத்தின முதலி அப்படின்னா பூணல் போட்டுவர்கள், சாத்தாத முதலினா பூணல் இல்லாதவர்கள். இவர் பூணல் போட்டுக்காத அந்த ஜாதி. அவர் பெரிய என்ன ஜாதின்னு நம்ம யோசிக்க வேண்டாம், விஷயத்த சொல்றேன். அதனால உள்ள கூப்பிடல, இந்த வாசல்ல சென்னையில உட்காருங்கோ அப்படின்ற. இடைக்கழின்றோம் இல்லையா, இடைக்கழி அப்படின்னாலே முதலாழ்வார்கள் ஞாபகிச்சுக்கோங்க, திருக்கட்சி நம்பிகளையும் ஞாபகம். இடைக்கழின்னு அந்த வராண்டா மாதிரி உள்ள நுழையிற இடம், திண்ணைன்னு வச்சுக்கலாம், பெருசா அப்படி வேணா வச்சுக்கோங்க. அழகா உட்கார வச்சா, அப்படி இலைய ஓரத்துல வச்சா, கையில கூட கொடுக்கல, அவர் சாத்தாத வராச்ச, அதனால இலைய அவரே போட்டுண்டார், ஜலத்தை வச்சா எல்லாம் தெளிச்சுண்டா. கட கடன் அழகா அவ பாட்டுக்கு தலிகை எல்லாம் பிரசாதம் எல்லாம் போட்டா, கட கட கடன் சாப்பிடுறா. ராமானுஜன் நினைச்சிருந்தே கண்கள்ல கண்ணீர் வழி, என் கோட்டி ஜென்மா சுக்கிரம், எனக்கு பாக்கியம். ராமானுஜன் நினைக்கிறார் இவர் சாப்பிட்டத சாப்பிட்டா பாக்கியம்னு, இவர் நினைக்கிறார் இளையாழ்வார் விதத்துல எனக்கு சாப்பாடு. பகவான் யார் மேல அபிமானம் வச்சிருக்கானோ அந்த ஆதிதேசன் என் மேல அபிமானம் வச்சிருக்காரு. இளையாழ்வாரோ வரதராஜன் யாரிடத்துல பேசுறானோ அந்த திருக்கட்சி நம்பிகள் என் மேல அபிமானம் வச்சிருக்காரு. இதுதான் பக்தியினுடைய பரிபக்குவ நிலை. இல்ல பாருங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா ரெண்டு பேருக்கும் போட்டியிலாம், ஐயோ அவர் எவ்வளவு பெரியவர்ன்ற அபிப்பிராயம். பக்தியில இது ஒரு அழகு. நம்ம எல்லாருக்குமே நான் பெரியவன், அவளுக்கு என்ன பெருசா தெரியும், அவளுக்கு ஒன்றும் பெரிய பக்தி கிடையாதுன்னு பல சந்தர்ப்பங்கள்ல சர்வசாதாரணமா மத்தவாளை விட்டுருவோம், நம்மளோட பக்தி பண்றவாளை விட்டுடுவோம். சாதாரண ஒரு பாமர ஜனங்களை பார்த்து இவெல்லாம் டெய்லி கோவிலுக்கே வரதில்லை, நாமஜபம் பண்றதில்லை, சத்சங்கம் பண்றதில்லை, டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருக்கா, என்னெல்லாமோ நினைக்கிறோம். நமக்கு அந்த அதிகாரமே கிடையாது. யாருடைய ஹிருதயத்துல எவ்வளவு பக்தி இருக்குன்னு பகவானுக்கு தெரியும், மகாத்மாக்களுக்கு தெரியும். நம்ம யாருமே சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ சைத்தன்யரோ ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோ விவேகானந்தரோ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ ரமணரோ மகா பிரியவாளோ இல்லை. அதனால யாருடைய பக்திய பத்தியும் தரம் பார்த்து எட போடுற அளவுக்கு நமக்கு பாக்யமும் இல்லை, பக்தியும் இல்லை, பக்குவமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச பக்திய பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சரியா? அதுக்கு மேல யாருடைய பக்திய பத்தியும் எதை பத்தியுமே நம்ம பேச வேண்டாம், பேசக்கூடாது. ரெண்டு பேரும் பாருங்க, தன்னுடைய பக்தியை விட அடுத்தவாளுடைய பக்திய வசத்தின்னு பாக்குறா பாருங்க. அழகா உக்காந்தார், எல்லாம் சாப்பிட்டார், பரம சந்தோஷம் ஆயிடுத்து. அதுக்குள்ள இளையாழ்வார் தேடினார், இல்லையே உங்காதுதானே போக போறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள போய் வரதராஜனை சேவிச்சுட்டு ஒரே குஷியில ஓடி வர இளையாழ்வார், ஆஹா எனக்கு இன்னைக்கு திருக்கட்சி நம்பிகளுடைய பிரசாதம் கிடைக்க போறது, எனக்கு இன்னையோட ஜென்மா எல்லாம் சாபல்யம் ஆயிட போய் இவ்வளவு நாள் நஷ்டப்பட்டது எல்லாம் சேர்ந்து கிடைக்க போறதுன்னு துள்ளி குதிச்சு ஓடி வரார் இளையாழ்வார். இவர் அழகா இங்க சாப்பிட்டு இருக்கார், அதுக்குள்ள விசாரிச்சு இப்படி வந்துட்டு இருக்கார். இளையாழ்வார் கிரகத்துக்கு வரார், பார்த்தா மனைவி எதிர்க்க குளிச்சுட்டு குடத்துல ஜலம் எடுத்துட்டு வரா. வாசல்ல இளையாழ்வார் வீட்டு வாசல்லயே ஒரு கிணறு உண்டு. இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இளையாழ்வார் உபயோகப்படுத்தின கிணறு. ஒரு கிணறா கூட இருந்தோம்னா மகாத்மாக்கள் உபயோகப்படுத்திடுறா, மனுஷா மனுஷா மனுஷான்னு சொல்றோம். ஆனா ஆயிரம் வருஷம் கழிஞ்சும் இன்னைக்கும் அந்த கிணறு, இளையாழ்வார் என்ன தொட்டிருக்கார், இளையாழ்வார் இந்த என்கிட்ட ஜலம் எடுத்திருக்கார், இளையாழ்வார் என் ஜலத்தை குடிச்சிருக்கார்னு இன்னைக்கும் அது சாட்சியா. ஒரு பக்கம் இளையாழ்வார் வீட்டை பார்த்துட்டு, இன்னொரு பக்கம் காஞ்சி வரதராஜன் சன்னதியை பார்த்துட்டு திருவிழ தேவேன்னு நிக்கிற சரமாசன் அப்படி திருவிழ நிக்கிறேன்னு. ஆனா அந்த கிணறு இன்னைக்கும் திருவிழதான் இருக்கு, ஆனாலும் இளையாழ்வார் உபயோகப்படுத்தின கிணறுன்னு அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அழகா பார்த்தா ஜலம் எடுத்துட்டு குளிச்சுட்டு இப்படி வரா. பிள்ளையாழ்வார் இப்படி பார்த்தார், என்னம்மா சலுகை எல்லாம் பண்ண சொல்லு, நீங்க குளிச்சுட்டு வராயினர். இல்ல அந்த அவர் வந்தார். எவர்னு கேக்குறார் பிள்ளையார் கொஞ்சம் கோபமா, எவர் அப்படின்னு அவர்னு சொல்றார். பரம பாகவதத்தமராச்ச அந்த சாத்தாதவர் வந்தார். திருக்கட்சி நம்பிக்கை சொன்னார் சாத்தாதவர் வந்தார். வந்தாரா? ஆமா. அதனாலே இல்ல அவர் வந்தார், அவருக்கு தளிகை பிரசாதம் கொடுத்தேன், காத்திருங்கோன்னு சொன்னேன். இல்ல கைங்கரித்து நேரமா எடுத்து ஆன தளிகை போதும். அதனாலே அவள் அந்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அதனாலே அவர் உட்கார வச்சு தளிகை பரிமாறு. அப்படியா? எங்கே? இதோ திண்ணையிலே அப்படின்னு இளையாழ்வார் கண்ணிலே அப்படியே குபு குபு குபுனு துக்கம் நெஞ்சு அடைச்சு கண்கள்ல கண். எப்பேற்பட்ட பரம பாகவதர் இவர், திருவடி தூளி வீட்டுக்குள்ள படமே இவ்வளவு பிரயத்தனப்பட்டா, வந்த செல்வத்தை தெருவோடு அனுப்புறதுனா இல்லையா பாக்கியத்தை, இந்த மாதிரி திண்ணை இல்லையா கிடைக்கல. ஆமா, எல்லாம் சாப்பிட்டாரா? சாப்பிட்டார். அப்புறமா அவர் சாத்தாதவர் இல்லையா, அவர்களை அவரே எடுத்துக்கொண்டு போட்டுட்டார். அதனால அதுக்கப்புறம் அவர் இடத்த சாப்பிட்ட இடத்த சுத்த மனனம் இல்லையா, அதனால சாணியெல்லாம் தெளிச்சேன், அந்த இடத்த ஜலம் தெளிக்கும்போது அந்த ஜலம் என் மேல பட்டுடுத்து அதனாலே சரீரத்தை அலம்ப வேண்டியதாயிற்றுட்டார். என்ன சொல்லுவே நீங்க, இளையாழ்வார் அப்படி இருக்கார், இவள் இப்படி இருக்கா. இது பெரிய கேள்வி. இளையாழ்வாருடைய பத்திரிமே இப்படி இருக்கலாமா? அவளை நினைச்சா நம்முடைய குணங்கள் மாறும்னா ஏன் இந்த இளையாழ்வார் பத்திரி இப்படி இருக்கணும்? பகவான் கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு பகவான் சொன்ன பதில், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இளையாழ்வாருடைய பத்னி சூர்பனகா. ஏன்னு கேட்டா ராமாயணத்துல ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர் மேலே ஆசைப்பட்டா, பகவான் கிருஷ்ணனா வந்தான், இவள் குப்ஜை கூணியா வந்தாள், பூச கொடுத்தேனோ கூணியை போலே. அவள் வந்தாள், அப்ப கிருஷ்ணன் ஆனந்தமா அனுபவிச்சுட்டா, பாக்கி பலராமன் இருந்தார். இந்த பலராமன் இப்ப ராமானுஜனாக வந்ததுனாலே திரும்பியும் இவரோட வாழறதுக்கான ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சுடுத்து. இல்லாட்டி இப்படி ஒரு குணம் வர வாய்ப்பே கிடையாது. இளையாழ்வாருடைய மகிமையும் தெரியல, அவருடைய மகத்துவம் புரியல, அவருடைய மனசும் தெரியல, அதனாலே சரீரத்தை அளம்ப வேண்டியதாயிற்றுனர். இவருக்கு ஒன்னும் புரியல, சரி கிடுகிடுன்னு உள்ள ஓடினார். சரி சாப்பாடு கூட மிச்ச மீதி இருக்குமே பாத்திரத்துல, பகவானே ஒட்டின்று இருந்த ஒரு பருக்கிய சாப்பிட்டு திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணானே, சரி மிச்சம் மீதி ஏதானும் ஒட்டின் இருக்குமேன்னு பார்த்தா பாத்திரம் எல்லாம் வழிச்சு போட்டு அலம்பியாச்சு. கேட்டா, என்னம்மா அதெல்லாம் எங்கன்னா, அவர் சாத்தாதவர், அதனால சாப்பிட்டதெல்லாம் கொண்டு போட்டாச்சு அப்படின்னு விட்டார். ஒன்னும் பேசல, சரின்னு கணக்கு பண்ணிண்டார் இளையாழ்வார். ஏன்னா தர்மத்துக்கான வழிக்கு தான் பத்தினி, தர்ம பத்தினின்னு பேர். அது பாகவத தர்மம், பாகவத அபச்சாரம் தானே இது. சரியா ஒரு விதத்துல பார்த்தா அவர் இளையாழ்வாருக்கு ஒன்னும் புரியல, நான் அப்படி என்ன பாபம் பண்ணிருக்கேன், எல்லா பிரிவாளுடைய அனுகிரகமும் தட்டி போயிட்டு இருக்கு, இளையாழ்வாருக்கே அப்படி தோன்றது என்ன சொல்ல முடியும்? ஆள வந்தார் நேரம் பார்க்கணும்னாச்சே பார்க்க முடியல. திருக்கட்சி நம்பியோட உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கலையே அப்படின்னு மனசு துக்கப்பட்டார். என்ன சொல்றதுன்னு சொல்லல, தெரியல. மனைவிய பார்த்தா, பாகவத அபச்சாரம் பண்ணாதே, உன்னுடைய வித்யா கர்வம் தன கர்வம் குலகர்வத்தை ஓரத்துல போட்டுட்டு பாகவதாள்னு ஒரு அபிமானத்தோட இருன்னு சொல்லிட்டு விருட்டு கிளம்பிட்டா வீட்டை விட்டு. ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு நேர வந்தார் வரதராஜன் சன்னிதிக்கு. வந்தார் திருக்கட்சி இவரை பார்த்து கை கூப்பிடார், நன்னா இருந்தது தளிகை சுவாமி, நன்னா சாப்பிட்டேன்னு விட்டார். ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டார், மன்னிச்சிடுங்கோ வாசல்லையே உட்கார வச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மதனியார் அழகா மரியாதையா எல்லாம் பண்ணி கொடுத்தா, என்னமா என்னமா தளிகை பண்ணா, என்ன ஆச்சரியமா எல்லாம் கொடுத்தாங்க. இளையாழ்வார் அப்படி விரக்தியா சிரிச்சா, உங்களுடைய மனசு அப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்படி இது இப்படியே போயிட்டு இருக்கே, என் வாழ்க்கையில லட்சியம்தான் என்ன அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது அவர் மனசுல சில நினைவுகள்லாம் வந்தது, சில சிந்தனைகள்லாம் வந்தது. சரி இத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சார். என்ன நினைச்சார்? யார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணார்? எப்படி கன்ஃபார்ம் பண்ணார்? நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.